அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலியர்களே, இன்று ஜனவரி திங்கள் 5ஆம் நாள் அன்னையாம் திருவை புனித சைமன் ஸ்டைலைட் என்பவரை நினைவு கூறுகின்றது. இவருடைய வாழ்க்கை வரலாற்றினை தொடர்ந்து கேட்போம்.
60 அடி தூண் மேல் முழந்தால் படியிட்டுக் கொண்டு தன்னையை ஒருத்து ஜபதவ வாழ்வில் ஈடுபட்டு வந்த துறவியான சைமனை சந்திக்க ஏராளமான பேர் வந்து போனார்கள். நிறைய பேர் அவருடைய ஜபத்தின் வல்லமையால் குணம் பெற்று சென்றார்கள். இச்செய்தி சிரியா பாலைவனத்தில் தனிமையில் நொன்பிருந்து ஜெபித்து வந்த மற்ற துறவிகளின் காதுகளை எட்டியது. உடனே அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, இது என்ன புதுவிதமான ஒருத்தல் முயற்சியாக இருக்கின்றதே, மக்களும் அவரை பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக செல்கின்றார்களே, வாருங்கள் நாமும் சென்று அவரை பார்த்துவிட்டு வருவோம் என்று முடிவு செய்து கொண்டு அவரை பார்ப்பதற்கு அவர்கள் கிளம்பி போனார்கள்.
அவர்கள் போகின்ற வழியில் அவருக்குள்ளே ஒரு விவாதம் எழுந்தது. ஒருவேளை நாம் அவரை பார்க்க சொல்லும் போது அவர் மேலேயே இருந்து கொண்டு நம்மிடத்தில் பேசினால் அவராய் என்ன செய்வது என்பதுதான் அந்த விவாதம். அப்போது ஒரு துறவி, நாம் அவரிடத்தில் பேசும்போது அவர் ஆணவ திமிரில் மேலேயே இருந்து கொண்டு நமக்கு பதில் கூறும் பட்சத்தில் நாம் அனைவரும் மேலே சென்று அவரை தர தரவென்று கிழித்து போடுவோம். ஒருவேளை நாம் அவரிடத்தில் பேசும்போது உடனடியாக அவர் கீழே இறங்கி வந்து நம்மிடத்தில் பேசினால் அவர் உண்மையில் தாழ்ச்சி நிறைந்தவர் என்று விட்டுவிட்டு போய்விடலாம் என்றார். அந்த துறவி சொன்னதை எல்லாரும் சரியென ஏற்றுக்கொண்டு தூய சைமன் ஸ்டைலைட் இருந்த இடத்திற்கு விரைந்து சென்றார்கள்.
அவர்கள் அவர் இருந்த இடத்தை அடைந்ததும் சைமன் என்று அழைத்தார்கள். அந்நேரத்தில் புனித சைமன் ஸ்டைலைட் 60 அடி தூணில் முழந்தால் படியிட்டு இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். தன்னை அழைப்பது துறவிகள் என அறிந்த அவர் உடனடியாக அந்த 60 அடி தூணிலிருந்து கீழே இறங்கி வந்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தார். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சைமன் ஸ்டைலைட் உண்மையிலேயே தாழ்ச்சி நிறைந்தவர் என்று. சிறிது நேரம் அவர்களோடு பேசிவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். சைமன் ஸ்டைலைட்டோ மக்களால் உயர்வாக போற்றப்படக்கூடிய மதிக்கப்படக்கூடிய துறவையாக இருந்த போது தன் வாழ்நாள் முழுக்க தாழ்ச்சியோடு இருந்தார்.
புனித சைமன் கிபி 388 ஆண்டு சிரியாவில் பிறந்தார். சிறு வயதில் ஆடுமைக்கும் தொழிலை செய்து வந்தார். ஒரு நாள் யாரோ ஒருவர் இயேசுவின் மலைப்பொழிவை அவருக்கு வாசித்து காட்டிய போது அதனால் கவரப்பட்டு துறவர மடத்தில் சேர்ந்து துறவியாக வாழ தீர்மானித்தார். அப்போது அவருக்கு 16 வயது. துறவு மடத்தில் சைமன் மிக கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை செய்து வந்தார். இதனை பார்த்த ஏனைய இளந்துறவிகள், இவர் வரம்புக்கு மீறி ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்கின்றார், எனவே இவர் துறவர மடத்தில் இருப்பது நல்லதல்ல என்றார்கள். அதன் பேரில் இவர் துறவர மடத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டார். அங்கிருந்து வெளியே வந்த பின் ஷேக் பிராகட் என்னும் குன்றில் ஒரு குடிசை அமைத்து அதிலே 1.5 ஆண்டுகள் தனியாக இருந்து ஜப தவ வாழ்வில் முன்னேறினார்.
இதற்கிடையில் துறவி ஒருவர் குடிசையில் இருந்து கொண்டு மக்களுக்கு அருள் வாக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை தேடி வந்தார்கள். அவரும் மக்களுக்கும் மறையுரைகளை ஆற்றினார். அவர்களிடமிருந்த நோய்களை குணப்படுத்தினார். இதனால் அவருடைய புகழ் மக்களிடத்தில் அதிகமாக பரவியது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவது தன்னுடைய ஜப தவ வாழ்விற்கு சிறிது இடையூறாய் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அவர் பக்கத்தில் இருந்த ஒரு குன்றில் 10 அடிக்கு ஒரு தூண் எழுப்பி அங்கேயே முழந்தால் படியிட்டு ஜெபிக்க தொடங்கினார். அப்போதும் மக்கள் கூட்டம் அவரை தேடி வந்ததால் 60 அடி உயரத்திற்கு ஒரு தூண் எழுப்பி அங்கேயே தூங்காமல் இரவு பகலாக ஜபத்திலும் தவத்திலும் ஒருத்தல் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தார்.
சைமன் எவ்வளவுதான் மேலே மேலே சென்ற போதும் அவரையே நாடி வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை குறையவே இல்லை. அவர் அங்கிருந்த மக்களுக்கு போதித்து வந்தார். பலருடைய நோய்களை குணமாக்கி வந்தார். சைமனை பற்றிய செய்தி மன்னர் தியோடோசியஸ் மற்றும் அவருடைய மனைவி இடோசியாவின் செவிகளை எட்டியது. அவர்களும் அவரை வந்து பார்த்து ஆசி பெற்று சென்றார்கள். சைமன் மக்கள் கொண்டு வந்து கொடுத்த காய்ந்த ரொட்டி மற்றும் பாலை கொண்டுதான் தன்னுடைய பசியாற்றிக் கொண்டார். அதுவும் எப்போதாவதுதான் அதனை அவர் உட்கொண்டார். இப்படி ஜபதப வாழ்விலும் ஒருத்தல் முயற்சிகளிலும் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டு கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்த சைமன் உடல் நலம் குன்றி 459 செப்டம்பர் திங்கள் 2 இறையடி சேர்ந்தார். இறந்த அவருடைய உடலை அவருடைய சீடர்கள் எடுத்து அடக்கம் செய்தார்கள்.
தூய சைமன் ஸ்டைலட்டின் நினைவு நாளை கொண்டாடும் இன்று அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். ஜபத்திலும் தவத்திலும் நிலைத்திருத்தல். சைமன் ஸ்டைலைட்டின் வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் தன்னுடைய வாழ்வில் எந்தளவுக்கு ஜபத்திற்கும் தவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து வந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு சமயம் அவர் கடுமையான நோயிற்றிருக்கின்றார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட மன்னர் தியோடோசிஸும் அவருடைய மனைவியும் அவரிடம், இனிமேலும் காட்டிலிருந்து கடுந்தவம் செய்ய வேண்டாம், அரண்மனைக்கு வந்துவிடுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு சைமனோ, எனக்கு அரண்மனையோ வேறு எந்த வசதியும் வேண்டும், நான் செய்யக்கூடிய ஜபதவத்தினால் எனக்கு வந்திருக்கின்ற நோயினை குணப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இது நடந்து 1 காலம் இருக்கும். சைமன் தான் மேற்கொண்டிருந்த ஜபத்தினாலும் தவத்தினாலும் தன்னிடமிருந்த நோயினை குணமாக்கியிருந்தார். அவர் எந்தளவுக்கு ஜபத்திலும் தவத்திலும் உறுதியாக இருந்திருந்தார் என்றால் அவரிடமிருந்த நோயினை அவரால் குணமாக்க முடிந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது.
நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் சீடர்கள் அவரிடம், பேயை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்ட போது இயேசு அவர்களிடம், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்பார். மத்தேயு 17:19-21 முடிய. இதன் மூலம் ஜபத்திற்கும் நோன்பிற்கும் எந்த அளவுக்கு வல்லமை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம்.
புனித சைமன் ஸ்டைலைட்டின் விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஜபத்திலும் தவத்திலும் வேறொன்று இருப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். புனித சைமன் ஸ்டைலைட்டின் நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு அறம் வாக்கு குழுமம் மகிழ்வான நாம விழா நல்வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்கின்றது.